நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போ வந்து வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம ஆதி காலத்துல இருந்த மாதிரி இல்லாம நிறைய தொழில்நுட்பங்கள் அதுல வந்து வந்துகிட்டே இருக்கு. காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழில்நுட்பங்கள் மாறிக்கிட்டும் இருக்கு. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த தொழில்நுட்பங்கள் தேவை இருக்கிறவங்களை சென்று அடையுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அது போய் சேரணும் அப்படிங்கிறதுல பல்கலைக்கழகம் உட்பட நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொழில்நுட்பங்கள் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இதுல வந்து அவசியமா இருக்கு, அதை எப்படி உழவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, உழவர்கள் அதை வந்து அந்த தொழில்நுட்பங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அதை எடுத்து வந்து செய்யறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நிறைய கேள்வி இப்போ வந்து இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற வகையில இங்கே நம்முடைய அக்ரி பிசினஸ் டைரக்டரேட்ல வந்து இன்குபேட்டியா இருக்கிற அருண் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட கேட்போம், அவங்க வந்து இந்த முயற்சியில தான் இருக்காங்க, அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
சொல்லுங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய முயற்சிகள் அனுபவங்கள் அதையெல்லாம் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
நான் தாவரவியல்ல முனைவர் பட்டம் முடிச்சவன். முனைவர் பட்டம் முடிக்கிறதே வந்து ஒரு தொழில், ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி செய்யக்கூடிய ஆய்வுகள் தான். ஆனால் ஆய்வுகள் எல்லாமே வந்து தொழில்நுட்பமாக மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. நான் இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளும் போது தொழிலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் அறிவுக்கும் அறிவு சார்ந்த எழுத்துக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்கிறது தெரியாமல் ஆய்வு மேற்கொண்ட நிலை. அப்போல்லாம் எனக்கு வந்து வயது வந்து 20-22 இருந்த காலங்கள். நான் வந்து விவசாயி, விவசாய அடிப்படை, விவசாய சூழ்ந்த குடும்பத்திலிருந்து நான் வந்தவன். அதனால் விவசாயிகளுக்கு வந்து ஏதோ ஒரு தேக்க நிலை இருக்கிறது, அது எங்கே இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க விவசாயிகளுக்கு வந்து தன்னிச்சையாக தொழில்நுட்பம் அவங்க வந்து ஏற்படுத்தி கொள்ளுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிறையா வினோதமான தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து நிறைவாக அது ஆய்வின் அடிப்படையிலையோ இல்லை ஆய்வுக்கு அப்பாற்பட்டோ டாக்குமெண்ட் செய்யப்படலை, பதிவு செய்யப்படாமல் நம்ம தொன்று தொட்டு வந்திருக்கிறோம். விவசாயத்தை வந்து இரண்டு நிலைகளாக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து பசுமை புரட்சி என்பது ஒரு மைல்கல்லாகவே வச்சுட்டு விவசாயத்தை அணுக ஆரம்பிச்சிட்டோம். இந்த பசுமை புரட்சின்னு முன்வைக்கும் போது நிறையா வேற்றுமைகளும் அதை சார்ந்த நிறைய ஒற்றுமைகளும் ஏற்பட்டிருக்குது. இது விவாதத்துக்குரிய ஒரு சமாச்சாரமாக இருந்தாலும் அதை நோக்கி தொழில்நுட்பங்கள் எப்படி பயன்பட்டிருக்கு, இதுக்கு அப்பாற்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது என்றைக்குமே ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நிலையை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவை ஏற்படும் போது அந்த குறுகிய காலங்களுக்கு சில நுட்பங்களை நாம் அணுக வேண்டியிருக்குது. அந்த நுட்பங்களை நம்ம அடுகி முடிச்சுட்டு அந்த தேவை நிறைவேறிடுச்சுன்னா அந்த நுட்பங்களை கைவிடணும். அப்படி பார்க்கும்போது விவசாயம் என்பது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் அதுக்கு முன் தோன்றிய மூத்த விவசாயம் தான். தமிழுங்கிறதுக்கு முன்னாடியே தொழில் அடிப்படையில் வந்ததானுங்க. ஸோ பல நிலைகளில் பார்க்கும்போது நம்ம இந்திய விவசாய நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு உள் உறுத்தல் எனக்கு இருந்துட்டு இருந்ததுங்க. எல்லாரும் வந்து மேற்கத்திய விவசாயங்களோ அல்லது மேற்கத்திய நிலைப்பாடுகளையோ குறிப்பிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்துங்க எல்லாத்துக்கும் தலை சிறந்ததாக இருந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் எங்கே தொய்வுட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா காலனி ஆதிக்கத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எங்கேயோ நம்ம நிலையே இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு மாயையில் நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த மாயினால் நாம் வந்து சுதந்திரத்துக்காக மட்டுமே ஒருங்கிணைந்தோமோ ஒழிய, ஒன்றுபட்டோமோ ஒழிய மற்ற அறிவு நிலைகளில் நாம் வந்து ஒன்றுபடவே இல்லை. இது ஊர்ஜிதமான உண்மை. ஆனால் இப்போ நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வந்து ஒன்றுபட வேண்டிய விஷயம் என்னென்னா, பசியை போக்குவதற்கு இதுதான். கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், உலக வெப்பமயமாக்குதல் என்னவாக இருந்தாலும் சரிங்க, அடிப்படை இதையெல்லாம் வந்து போராடுறது உணவுக்காக மட்டுமே, உணவு உற்பத்திக்காக மட்டுமே. இந்த உணவு உற்பத்திக்காக நம்மளுக்கு வந்து எந்த தொழில்நுட்பம் இருக்குது, அது நம்மகிட்டே இருக்கா இல்லை வெளியிலிருந்து நாம் இறக்குமதி பண்ணணுமா, நம்ம அறிவுகள்லாம் வந்து மேலைய நாட்டுகளில் போய் தொழில்நுட்பங்கள் உருவாக்கி கொண்டிருக்குது, அது விவசாயத்தை நோக்கி இருக்கா இல்லை மற்ற ஆடம்பர தொழில்நுட்பங்களுக்காக வந்து அவங்க அறிவுகளை செலவு பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்குண்டான நேரம், அதுக்கு எப்படி வந்து பொருளாதார ரீதியாக மதிப்பிடுறார்கள், அந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார எப்படி உயர்வாகிறது அப்படிங்கிறதையெல்லாம் கணக்கிடுறதான் வந்து இந்த தொழில்நுட்பம் பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் வந்து வியுக்தி பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ்ன்ட்டு ஒரு தலைப்பில் நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். இது முற்றிலும் ஒரு சமுதாயம் சார்ந்த பணியா அப்படின்னா இல்லை. என்னுடைய நிறைவுக்கு உண்டான சம்பவங்களையும் நான் எடுத்து கொடுத்துட்டு நிறையா நம்ம வந்து விவசாயத்தை கொடுக்கணுங்கிறத அடிப்படையாக வச்சுட்டுங்க. என்னென்ன தொழில்நுட்பமெல்லாம் நம்ம தலை சிறந்த பல்கலைக்கழகங்களாகிய தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மற்றும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எல்லாம் என்னென்ன தொழில்நுட்பங்கள் சேகரிக்கப்படுகிறது, அது எப்படி வந்து பொருளாதார ரீதியாக வணிகமயமாக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு ஆய்வுகளை நாங்கள் உட்கொள்ளும்போது நம்ம ஊர்லேயே மிக மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. பட் இஸ்ரேல் நியூசிலாந்து போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழில்நுட்பத்தை வணிகமயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே ஒழிய இந்தியாவை காட்டிலும் அதிதீதியான தொழில்நுட்பம் இருக்குதானா, நிச்சயமாக ஆணித்தரமாக இல்லை. அடிப்படை அறிவு இங்கிருந்து போனதான், அதை அவங்க ஒருங்கிணைத்து வணிகமயமாக இங்கே வந்து நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொன்று என்னடது பெருசு உங்களது பெருசு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும், அதை ஒருங்கிணைக்கும் முனைப்பில் நாங்கள் இருக்கோங்க.
சரிங்க, அதாவது தொழில்நுட்பம் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது, ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உழவர்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை எடுத்துகிட்டு போகிறதுல நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டிருக்கீங்க?
அதில் அடிப்படை உணர்வு மனிதம் என்பதே. விவசாயிகள் எப்படி பிரிந்திருந்தாலும் அவங்க கொள்கை அவங்க மதம் எல்லாமே வந்து உணவு உற்பத்தி, மனிதனுக்கு உணவுங்கிற ஒரே நினைப்பாட்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க அதை மட்டுமே பார்க்குறாங்களோ இல்லையா, நாங்கள் முதல் ஒரு விவசாயிகிட்ட நாங்கள் போய் பேசும்போதோ பேட்டி காணல் போதோ இல்லை யதார்த்தமாக எங்கள் வீட்டில் வந்து மாமா மச்சான் அப்படின்ட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதோ நான் அடிப்படையாக பார்க்குறது என்னென்னா அவங்க வந்து எப்படி உற்பத்தியை அதிகப்படுத்துவது என்பது மட்டுமே. ஏன்னா இது வந்து உற்பத்தி அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து நிறையா வருமானம் வருங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த உற்பத்தி அதிகமாக்கும் போது அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து செய்துக்கக்கூடிய சில தொழில்நுட்ப நூதனங்கள் அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை அடிப்படையாக அவங்க வந்து டாக்குமெண்ட் செஞ்சுக்கிறது இல்லைங்க, பதிவு செய்துக்கிறது இல்லை. இது ஒரு அடிப்படையான விஷயம். இதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள்ங்கிற வேற்றுமை கிடையாது. ஒன்று, அடிப்படையாக டாக்குமெண்ட் செஞ்சுக்கணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு கோட்பாடு என்ன கொடுக்குறோம்னா, நீங்கள் வந்து உங்கள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்ததோ அல்லது வந்து சொந்த நிலமோ உங்கள் நிலத்தை ஒரு ஆய்வுக்கூடமாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஆய்வுக்கூடங்களில் நீங்கள் என்னென்னலாம் வந்து எப்படி விஞ்ஞானிகள் பதிவு பண்ணுறாங்களோ அதை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பின்னாடி அதை திருப்பி பார்க்கும்போது எங்கே நல்லா செஞ்சோம் எங்கே மோசமாக போச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். சொல்கிறதே வந்து யுவர் லேப் யுவர் டெஸ்ட் யுவர் ஐடியா யுவர் டிசிஷன். இதில் வந்து நிறையா வந்து கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வர்றது, அவங்க டிசைட் பண்ண முடியாது, ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைகள். இதுகெல்லாம் வந்து இவங்க லேண்டை பற்றி தெரியாது, இவங்க பூமியை பற்றி தெரியாத ஒரு நிலை தான். அவங்க லேண்டுக்கு அவங்க டெக்னாலஜியை விட வேறு எந்த டெக்னாலஜியும் ஒர்க் ஆகாதுங்கிறது அடிப்படை. ஸோ விவசாயிக வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனை ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன்னா எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு நம்பர் சொல்ல முடியாது, அது காரத்தன்மை இருந்ததுப்பா அப்படின்ருவாங்க. எப்படி அந்த காரத்தன்மையை மதிப்பிட்டீங்க அப்படின்னா அது எப்படி நான் பண்ண முடியும், சின்ன சின்ன கருவிகள் அவங்களுக்கு இருந்ததுன்னா அது ஒரு நம்பராக கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை நம்ம போல பல்கலைக்கழகங்கள்லாம் நம்ம வந்து அதை ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒரு பேக்கேஜில் கொடுத்தாவே அது ஒரு பெரிய தொழில்நுட்பமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஸோ விவசாயிகள் இந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் எங்கே நடக்குதுன்னா இந்த நம்பராக இருந்ததுனா தான். இங்கே இருக்கிறவர் ஒன்றுன்னு சொன்னார்னா அங்கே இருக்கிறவரு ஒன்றுன்னு சொல்லணும். இங்கே இருக்கிறவங்க தண்ணின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வெள்ளம்னு சொன்னோம்னா சில சமயத்தில் வந்து புரிஞ்சுக்கிற நிலைகள் இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மொழியாக பேசக்கூடிய மொழி வந்து இந்த நம்பர்ஸ் தானுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு மொழியில் பேசுகிறதுக்கு இந்த விவசாயிகள் எல்லாமே வந்து இதில் பதிவு பண்ண ஆரம்பிச்சுனாவே நம்ம நிறையா புரட்சிகள் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கருத்துங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் அவங்க அளவில் தெரிஞ்சுக்கிற அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அதாவது அடுத்தவங்களுக்கு அதை தெரியப்படுத்தும் போது அவங்க அதை அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அது நோக்கிய நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும், நீங்கள் அதில் வந்து அதை நோக்கி என்ன மாதிரி முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க?
இதில் பிரதான பங்கு மூணு பேர்த்துக்குங்க. ஒன்று, அடிப்படையாக பல்கலைக்கழகங்களுக்கு. அடுத்தபடியாக எங்கள் போல வந்து இந்த ஆர்வம் உள்ளவர்களுக்குங்க, அதன் அடிப்படையாக தான் வந்து விவசாயிகளுக்கு இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ங்க, இந்த திறந்த வெளி அறிவு அப்படிங்கிறதுங்க, இந்த நுகர்வுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா நுகரும் பொழுது, இந்த அறிவை நுகரும் பொழுதே அவங்களுக்கு வந்து இதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நுகர்றதுக்கே வர்றாங்க. அது இருக்கக்கூடாதுங்க. அடிப்படையாகவே இங்கே ஒரு தொழில்நுட்பம் இருக்கா அப்படிங்கிற தேடலை வந்து இணைச்சிட்டாங்கனாவே அந்த தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் இயல்பாகவே நடக்க ஆரம்பிச்சிருவோங்க. எங்கள் முயற்சி வந்துங்க இந்த ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு முயற்சி, ஒரு சின்ன குழு எடுத்துட்ருக்குறவங்க, அதில் வந்து அதிதீவிரமான முயற்சிகள், முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு திண்ணம் என்னென்னா இதையே நாம் வந்து செயல்படுத்தணும். அதனால் என்னவாக இருந்தாலும் சரியோ தவறோ ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒழுங்கின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் அறிவை பகிர்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காம நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து கேட்குறோம், நாங்கள் வந்து பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா எங்களால் சொல்ல முடியும். சமுதாய வலைதளங்களும் இருக்குதுங்க, அதுலேயும் நிறையா இது இருக்குது. பிரச்சனை என்னன்னாங்க, நிறையா செய்திகள் இருந்ததுன்னா அந்த செய்திகளில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நம்மளால் யோசிச்சுக்க முடியறதில்லை. ஏன்னா நம்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த செய்தி வந்து நம்மளுக்கு ஒத்து வராத செய்தியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒத்து வர செய்திங்கிற ஒரு சின்ன வில்லையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் நாங்கள் இருக்கிறோம். அது தனிப்பட்ட ரீதியாக தனிநபர் முயற்சிகளில் இந்த ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற பேசிஸில் சில முயற்சிகள் போயிட்டுருக்கு. இங்கேயும் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல்லையும் இதே மாதிரி முயற்சிகள், விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இந்த தொழில்நுட்பங்களை வந்து எக்ஸிபிஷன்ஸ் மூலியமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது போக கொடிசியா அவங்க எல்லாமே வந்து எக்ஸிபிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவுபட்ட நிலையில் வந்து இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. முதல்ல வந்து பஞ்சு மிட்டாயும் பாப்கார்ன் இருந்தது போய் இப்போ வந்து விவசாயம் நோக்கி எந்த அளவுக்கு ஒரு தெளிவான இந்த காலகட்டத்துக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இருக்குதோ அதை மட்டும்தான் அவங்க இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாம் வர்றது வந்து ஒரு நோக்கத்தில் வரணும், ஆடு வளர்ப்பு அதுக்குண்டான தொழில்நுட்பம் என்னென்ன இருக்கோ இந்த காலகட்டத்துக்கு பொருந்தி வருமா, நம்ம செஞ்சிட்ருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா, அட ஒரே மாதிரி இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட நம்ம சேகரித்த தகவல் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க முற்படுறதில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருவாங்க, எல்லாரும் லாபம் அடைவாங்கிற ஒரு நோக்கம் விவசாயிகளுக்கு வரணும். அதனால தான் விவசாயிகள் கடைசி, நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் எடுத்துட்ருக்குறோம், உடனே தீர்வு காண முடியும்னா முடியாது. இது வந்து ஒரு 10-15 வருஷத்தை இதாக இருக்கணும். இந்தியா வந்து 75 ஆண்டுகளாக போகிறது. நாம் சின்ன தேசம்தான், மற்ற தேசங்களை பார்த்து நாம் வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம குழந்தையாக தான் இருக்கிறோம். ஒரு 500 பாரம்பரியத்தில் இன்றைக்கி தான் நாம் வந்து 75 குழந்தையாக நாம் தவழ்ந்து வளர்ந்துட்டுருக்குறோம். நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. வெகு தொலைவில் இல்லை, நிசப்தமான நிரந்தரமான தொழில்நுட்பங்கள், சேதம் விளைவிக்கூடிய தொழில்நுட்பங்களை இந்தியா பருகாது பார்க்காது என்பது என்னுடைய திண்ணமான கொள்கைகள்.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகள், உதாரணத்துக்கு சொன்னீங்க ஆடு வளர்க்கும் போது நம்மக்கிட்ட இந்த முறைகள் இருக்குது, நம்மளை மாதிரி இன்னொருத்தர் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்தோனாக்கா அவங்க அதை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த போக்கு தான் நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ ஏதாவது ஒரு முறை ஒன்று நம்மளுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வெளியில் சொன்னோன்னாக்கா மற்றவங்க அதனால் பயன்பெற்றுருவாங்களோ, அது இது நமக்கு மட்டுமே பயன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு க்ளோஸ்ட் மைண்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் அந்த குருவாக இருக்கிறவர் தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுருவார். அந்த மாதிரி தான் நிறைய முறைகள் வந்து என்னன்னு தெரியாமையே மறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உழவர்கள் வந்து முழுசும் தங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? இப்போ நீங்கள் நிறைய உழவர்களை போய் சந்திக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ அந்த ஒரு பகிர்ந்துக்கக்கூடிய மனநிலை இருக்குங்களா?
இதில் ரெண்டு நிலைப்பாடுங்க. ஒன்று வந்து உழவர்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அவங்களுக்கு எங்கே வந்து அந்த தடுமாற்றங்கள்னாங்க, இது உண்மையாகவே நான் செஞ்சது தானா, இது நிஜமா என்னும் தனக்குத்தானே ஒரு ஐயப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. ரெண்டாவது நிலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த க்ளோஸ்டு மைண்ட் செட். இயல்பாகவே வந்து இந்தியர்களுக்கு வந்துங்க ஒரு க்ளோஸ்டு மைண்ட் செட் அப்படிங்கிறது கிடையாது. எங்கேயோ ஒரு நிலையில் வந்து ஒரு போட்டியின் தன்மையில் நாம் வந்து அந்த க்ளோஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ரகசியம் பாதுகாக்கப்படணும், இதை அவங்க கொடுத்துட்டா நாம் வீழ்ந்துருவோமோ அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேயே முதல் அடியை எடுத்து வைக்காமல் இருக்கணும். ஒரு சில செய்திகளை நாம் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னுக்கு வரணும். நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு சுயநல போக்கை சுயநல நிலையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய செய்தியை பகிர்ந்தால் அதில் நம்மளுக்கு லாபம் இல்லை, ஆனால் நாம் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து நாம் வந்து அதை பண்ணோமா இல்லை, அது போக்கில் வந்ததை நாம் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அதில் அவங்க பார்ப்பாங்க, ஓ இது அற்புதமான ஒரு செய்தியாச்சே, அற்புதமான ஒரு தகவலாச்சே, இதையே நாம் வந்து நெறிப்படுத்தி கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அதில் வந்து இப்போது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அல்லது டிஸ்பிளே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பார்க்குறது ஒரு சொன்னால் மட்டும் போதாது, எனக்கு காட்டுங்க அப்போ தான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தான். ஏன்னா இதுவரையிலும் வந்து எல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை வந்து என்னென்னமோ பண்ணிட்டாங்கிற ஒரு ஐயப்பாட்டில் இது பண்ணிட்டாங்க. இருநிலை கொள்கை மனப்பான்மை இரண்டாக பிரிஞ்சிருக்குதுங்க. இயற்கை வழி போனோம்னா நம்மளுக்கு வந்து 180 தேங்காய் விழுந்துட்டு இருந்ததே, இதை மாற்றணும்னா 100 காய் விழுந்துருமோ? ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு மூட்டை வைங்கன்னு சொன்னோம்னா நம்ம 1.5 மூட்டை வைப்போம், எதுக்கும் இருக்கட்டும்ன்ட்டு வைக்கும். அந்த ஐயப்பாடு வந்து நம்மளை நாமளே நம்பாமல் நாம் வந்து சில செயல்களை செய்தனுடைய பின்விளைவுகள் தான் இதெல்லாங்க. அதை மாற்றணுமா அப்படின்னா அடிப்படையாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள், பல்கலைக்கழகங்களும், எங்களை மாதிரி தனிநபர்கள், சில தொழில் முனைவோர்கள் ஏபிடியிலையும் இருக்காங்க, வெளியிலையும் இருக்காங்க, தங்களைத்தானா நீத்தம் தெரியணும்னா தண்ணிக்குள்ளே உளுந்தா தான் ஆகணும்ன்ட்டு அவங்க பாட்டு பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு இந்த செலவாகிறதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து செல்வந்தர்கள், அந்த முனைப்புக்கு உண்மையான முனைப்புக்கு அவங்க செலவெடுத்து முன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன் வருவாங்களா அப்படின்னா, விவசாயிகள் இந்த நிலையில் ரொம்ப ஏக்கத்திலையும் தயக்கத்திலையும் இருக்கும்போது முன் வர்ற நிலையில் அவங்க இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த இதுகளையெல்லாம் ஒருங்கிணைத்து பல பெருந்தொழில்களில் வந்து போய் அனுபவப்பட்டு நிரந்தரம் விவசாயம்தான்ட்டு தொழில்நுட்பத்துறையிலிருந்து திரும்பி விவசாயத்துக்கு வர்றவங்க நிறையா தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இதை நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியும் நம்பிக்கையில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுறதுக்கு உண்டான செலவு, செலவாதாரங்கள், மூலாதாரங்கள் எல்லாம் வந்து என்னால் அதுக்கு பண்ண முடியும், விவசாயம் தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வழி அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு திட்டமிட்டு செலவழிக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ சில தொழில்நுட்பங்கள் எக்ஸிபிட்ரியாக வரும், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக வரும், ஏபிடியிலேயே நிறையா அந்த மாதிரி வந்திருக்குங்க. அப்போது விவசாயிகளும் தன்னுடைய மனத்தை திறக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ நம்ம காலம் பொற்காலமா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
சரி, சீக்கிரமே அந்த மாற்றம் உழவர்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப புதுசா நீங்க சொன்ன மாதிரி, அதாவது உழவு தொழில விட்டு வெளியில போயிட்டு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வேற தொழிலெல்லாம் செஞ்சுட்டு விவசாயம்தான் பிரதானம், அதுக்கு வரணும், அதுலதான் பண்ண போறேன் அப்படின்னு முயற்சியில இறங்கிட்டு வர்றவங்க, அவங்கள பத்தி என்ன ஒரு கண்ணோட்டம் ஒரு சில சொல்றது என்ன அப்படின்னாக்க, புதுசா வர்றாங்க, அவங்களுக்கு இதுல இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ் அந்த கஷ்டங்கள்லாம் தெரியல, அதனால வெளியிலேருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, அந்த தொழில்நுட்பம் இருக்குது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் உள்ளே வந்து இதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணும்போது இவங்க இதை திருப்பி தொடர்ந்து செய்வாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அது இருதரப்பிலும் அது உண்மையான கருத்துங்கிறது நான் முதலே சொல்லிடுறேனுங்க. அனுபவமிக்கவர்கள் இன்னைக்கு விவசாயத்தில் முழு நேரம் தன் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் பயன்படுத்தி முழு நேரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இது நாள் வரையிலும், அதாவது ஒரு 60 ஆண்டு காலமாக வங்காள பஞ்சத்திலிருந்து இன்னைக்கு வந்து நாம் ஏற்றுமதி நிலையில் இருக்கும் பாரதத்தை நான் பார்க்கிறேன், அதுக்கு பெரும்பாலான பங்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். இன்னைக்கு நான் இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள்ங்கிறது நான் வந்து ஒரு 45 வயதுக்கு மேல் ஆனவர்கள், இன்னும் சொல்ல போனோம்னா 55 வயதுக்கு மேலானவர்கள், 90 வயது வரலும் இருக்கிறார்கள், எனக்கு தெரிஞ்சு 90 வயது 92 வயசு வரலும் நான் சந்திச்சுக்கிறேனுங்க. அவங்கெல்லாம் வந்து முன்வைக்கிறது என்னென்னா, அடிப்படையாக வந்து நாங்கள் இதுவரையிலும் வந்து சுதந்திரங்கிறது நாங்கள் வந்து அனுபவித்த ஒரு தொழில் விவசாயம், இப்போ நாங்கள் வந்து வேற ஏதாவது எங்களுக்கு பண்ண சொன்னீங்கன்னா எங்களால் பண்ண முடியாது, எங்கள் பசங்களுக்கு நாங்கள் சொல்லி வளர்த்தி ஏன் மற்ற தொழிலுக்கு விரட்டி அடித்தோம்னா இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள், கஷ்டமும் நஷ்டமும் ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடியது விவசாயிகளுக்கு மட்டும்தான்ங்கிற ஒரு நம்பிக்கை கோட்பாடு, அடிப்படை நம்பிக்கையாகவே போயிடுச்சு. அது ஒரு மத கோட்பாடு மாதிரியே, இது வந்து கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்தது விவசாயம்ங்கிற ஒரு அடிப்படை தாளாமை இதுகளில் வந்து இந்த 50-55 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகள். ஆனால் இந்த கஷ்ட நஷ்டங்களில் வந்துங்க, நான் சொன்ன மாதிரி அவங்க இதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வைக்க முடியாது, ஆவணப்படுத்த முடியாது. அந்த ஆவணப்படுத்த முடியலங்கிற போதே எங்கே கஷ்டம் நடந்தது எங்களுக்கு சொல்லுங்கள், அங்கேருந்து நாங்கள் மாறி போகிறோங்கிற ஒரு தலைமுறை கேட்குது. நான் சொன்னால் கேளு, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதோட நிறுத்திக்குங்கிற இது அவங்களுடைய ஆணவமோ ஏதோ கிடையாது, ஆற்றாமை. அவங்களுக்கு வந்து இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியாத ஒரு, இப்போ எனக்கு வந்து 44 வயது ஆகுதுங்க, என்னுடைய மாமாக்கள், என்னுடைய அப்பாரு அப்பிச்சி அப்படிங்கிற கதைகள் எல்லாம், என்னுடைய நண்பர்கள், நண்பர்களுடைய அப்பா அப்பிச்சி, சின்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் பெரும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரே கோட்பாடுக்கு வந்த காலங்கள் 1987. இந்த தகவல் தொழில்நுட்பங்கிறது ஒன்று வந்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு போட்டியில் அடிப்படைகள் போயிடுச்சு. நிறைய தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்து இந்த பாடத்திட்டங்களையும் தனியார் பாட நிலையங்களும் நிறையா வந்ததுங்க. அது ஒரு பணம் பறிக்கும் பணம் புரட்டும் இதாக போயிடுச்சு. இந்த நிலைமையில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இருக்கக்கூடிய பெரிய மகான்கள், இவங்களெல்லாம் மகான்கள் ஞானிகள்னு தான் சொல்லுவானுங்க, அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதை நம்மளால் உணர முடியாது. நம்ம வந்து என்ன வேணாலும் பேசிக்கலாம். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த கஷ்டப்படுறதுக்கு சுலபமாக அங்கே ஒரு பணம் இருக்கே அப்படிங்கிற நினைக்கிறாங்க. இப்போ இந்த சுலப பணத்துக்கு போனவங்க அந்த பணம் தனக்காக என்ன செய்யுதுங்கிற தெரியாத நிலையில், அட நம்ம அப்பாரு அப்பிச்சு அப்பாலாம் என்ன கஷ்டப்பட்டாங்க, நிம்மதியாக தான் இருந்தாங்க, பரவாயில்ல, அவங்க கஷ்டப்பட்டது என்னன்னா அந்த திட்டமிடாத பணமில்லாத ஒரு நிலை. இப்போ நான் இந்த தொழிலில் நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், 10 வருஷத்துக்கு நான் இதில் பாடுபடுறேன், இந்த 10 வருஷத்தில் நான் அடிச்சேன்னா ஜாக்பாட்டு, இல்லைன்னா நான் இன்னொரு தொழிலுக்கும் கூட போயிட முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 28-30 வயசில் ஆரம்பிச்சனாலும் கூட, நான் ஒரு 50-55 வயசில் நான் வந்து எதோன்னு சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு திட்டத்தோடு இப்போ வர்றாங்க. இந்த திட்டத்தோடு வரும்போது இந்த மகான்கள், அறிவு ஞானிகள், அனுபவ ஞானிகள் இவங்களுக்கு கை கொடுப்பாங்களா அப்படிங்கிற நிலைமை அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஆதங்கம், ஐயோ இதில் வந்து விழுகிறாங்களேன்ட்டு. ஒரு தடவை தான் கொடுத்து பாருங்களேன், அவங்க தெப்பு தேறி வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட செலவழிக்கக்கூடிய பணம் இருக்குது. இந்த தளம் இல்லை. அறிவுள்ள ஞானிகள், அனுபவ ஞானிகள், விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்த்த நம்மாழ்வார்வையா அவர் வழிச்செலத்தில், அந்த மாதிரி எத்தனையோ நம்மாழ்வார்கள் நம்மளுக்கு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அந்த நம்பிக்கையை இளைஞர்களுக்கு இவங்க கொடுத்தாங்கன்னா, இப்போதைக்கு 2 விழுக்காடு முழு நேர விவசாயத்தில் பணிபுரியும் 2 விழுக்காடுகள் தான் இளைஞர்கள். இளைஞர்கள் வந்து 28 வயசுலேருந்து 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் அந்த இளைய பாரத தளபதிகள். அவங்களுக்கு இவங்க கையை கொடுக்கறதுக்கு ஒரு தளம், அனுபவத்தை எந்த விதமான ஆங்காரம் ஈகோ இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க பழைய பஞ்சாங்கம், எங்கிட்ட காசு இருக்குது, நான் தான் திட்டத்தோடு வந்திருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு ஒருமுகப்பட்ட சிந்தனை இல்லாத இளைஞர்களும் முன்வந்தால் நிச்சயமாக அதுக்குண்டான வசதிகளை பல்கலைக்கழகமும் பண்ணிகிட்ருக்குங்க, அரசாங்கங்களும் பண்ணிகிட்ருக்கு, நிச்சயமாக நம்மளுக்கு வந்து நிரந்தரமான எதிர்காலம் இருப்பதுங்கிறது ஐயமே இல்லை.
ரொம்ப நம்பிக்கை தரும் விதமாக நல்ல ஒரு அலசல் மாதிரி, இவங்க அதாவது புதிதாக வரக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, ஏற்கனவே செய்து அனுபவப்பட்டவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, ரெண்டு பேருக்கு இடையில் எப்படியான ஒரு உறவு நிலை ஏற்பட்டுச்சுனாக்கா நமக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்கள் நேயர்களுக்காக நல்ல அருமையான கருத்துக்கள் உங்களுடைய அனுபவத்துலேருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
நன்றிங்க.
நேயர்களே, இதுவரைக்கும் வேளாண்மைக்கான தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கிறதுல முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற டாக்டர் ஏ அருண்குமார் அவங்க விவசாயிகள் தங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. காலகாலமாக விவசாயம் செஞ்சுட்டு வர விவசாயிகள் இருக்கின்ற வசதி வாய்ப்புகளுக்கும் தங்களுடைய தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய முறைகளை அவங்களே பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை புதுசாக வேளாண்மையை நோக்கி வரவங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அவங்க தெரிவித்தாங்க. அதே சமயம் பல்கலைக்கழகங்களும் தன்னார்வ அமைப்புகளும் புதிய கண்டுபிடிப்புகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி அவற்றையும் வேளாண்மை மேம்பாட்டுக்காக பயன்பட செய்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் நம்முடைய விருப்பமும். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த மாதிரி புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேயர்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0424 2223 1055